ඕඩ පලිස් පාර්ලිමෙන්තුව යළි රැස්වේ. දිවාහාර විවේකය නොතකා කටයුතු කිරීම සභාවකඟද කාර්ග සභාව. පිල් මාසල් ගරු සරත් පන්සේක මැත්තුම අපතුමාට මිනිත්තු 14ක කාලය ඇති.
ස්තුති ගේද කතානා ඇතුමනි. මම වාරිමාර්ග අංශය ගැන වචන කීපයක් කතා කරලා වනජීවී ඇමතුමිය තමයි වාර්ග මාර්ග ඇමතුමියත් ඉන්නේ. මේ දින එහාට මෙහාට වුණේ හින්දා මට වනජීවී අමාත්‍යාංශය කතා කරපු දවසේ මගේ අදහස් ප්‍රකාශ කරන්න බැරි වුණා. එකන්දම ඒ පැත්ත ගැන ටිකක් වැඩියෙන් කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ගරු ඇමතුමිය මෙතන නෑ. නමුත් ඇතුමියට මම ආමන්ත්‍රණය කරනවා. මෑත කාලේ අපේ රටේ වාරිමාර්ග පහසුකම් වැඩි දියුණු කිරීමට හෝ තිබෙන පහසුකම් නඩත්තු කිරීමට ක්‍රියා කොට ඇත්තේ ඉතා ස්වල්ප වශයෙන් කියලයි අපි තේරුම් අරන් තියෙන්නේ. එනිසා තමයි මේ රටේ දවස් දෙකක් වැස්සත් ජලගැලුම් සමහර ප්‍රදේශවල මේ කොළඹවට පවා කැලණිය කොළොන්නා වගේ පැතිවල පවා ඒ වගේම මාසයක් පැවුවොත් ගොවියා නියගයකට මුහුණ දෙනවා. අපි වාරිමාර්ග ක්‍රමවේද හරියට පවත්වාගෙන යන්නේ නැති නිසා මේ තත්ත්වයට මුහුණ දෙනවා කියලා තමයි අපි හිතන්නේ. කැලණියේ පහුගිය කාලේ මම අමාත්‍ය ධුරේ දරන කාලේ මම හමුදාවේ නාවික හමුදාවේ 100ක් රාමාරක්ෂක බටුවේ 100ක් දාලා ඇල මාර්ග සියල්ලම සුද්ධ කරා. ඒ අවධියේ ඒ ප්‍රදේශවල ජල ගැලියුම් තිබ්බේ නැහැ. එතකොට මේවා ඉතා අමාරු වැඩ නෙවෙයි. මේ ගැන රජයේ අවධානය යොමු වෙන්න ඕනේ. මහවැලියෙත් වැලියෝ වගේ ප්‍රදේශවල තවමත් ගොවිතැන් කරන්න වැහි වතුරේ. මේවා මේ රටේ තියෙන ප්‍රධාන කෘෂිකාර්මික ප්‍රදේශ. නමුත් වාරිමාර්ග පහසුකම් ඒ ප්‍රදේශවල තාමත් හරිය සූදානම් වෙලා නැහැ. අපි දන්නවා වැව් සූදානම් කිරීම වාරිමාර්ග පද්ධති නඩත්තු කිරීමට විශාල මුදලක් හැම වර්ෂයකම මේ රටේ වෙන් වෙනවා. නමුත් විශාල වංචාවක් දූෂණයක් සිද්ධ වෙන නිසා විශේෂයෙන්ම වැව් ප්‍රතිසංස්කරණය කිරීමේදී ඒවා නිසියාකාර සිද්ධ වෙන්නේ නැහැ. ඒක හින්දා වර්තමානයේ අපි දැක්ක පෞද්ගලිකවසල ගොවි ජනතාව හම්බන්තොට වගේ ප්‍රදේශවල නියගයන්ට මුණ දීලා ඉතා කනගාටු තත්ත්වයකට මුණ පවපු හැටි. මම මේ වෙලාවේ නැවතත් මතක් කරනවා පහළ මල්ලතුය ව්‍යාපෘතිය ගැන. මම මීට කලින් දෙවතාවක් මේ ගැන කතා කරා. මේ ව්‍යාපෘතිය ක්‍රියාත්මක වීම හරහා තන්තිරිමලේ පවුල් 2000ක් පමණ අවතැන්වීමට යොමු වෙලා තියෙනවා. මේ වෙනකොට උඩ දැනුම් දීලා තියෙන ප්‍රදේශ අත්හැරලා යන්න කියලා. නමුත් නිසියාකාරව ඔවුන්ට මඩින් ගොඩින් ඉඩම් ඊට අමතරව විදුලිය ජලය වැනි පහසුකම් ලබා දීම ඒවට සාධාරණ වද්දි මුදලක් ලබා දීම මේ වගේ දේවල් කිසි දෙයක් කරලා නැතුව තමයි මේ ජනතාව අස්ථානගත කරන්න හදන්නේ කියලා ඒ තන්ත්‍රිමලයේ ජනතාව දිගින් දිගටම වැසිවිලි නගනවා. මෙවැනි ව්‍යාපෘති නිසා වනජීවීන්ට වාසස්ථාන නැතිවීමද නිතර සිදුවෙනවා. අපි දැක්කා වාසස්ථාන නැති වෙන පමණක් නෙමෙයි එම තත්ත්වය ගැන ව්‍යාපෘති සැලසුම් කරන අය කවදා සලකලා බැලුවේ නැහැ මේ රටේ. ඒවාට අදාළව නිසි අධ්‍යයනයක් සිද්ධ කරේ නැහැ. ඒකන්දා ඒ වනජීවීන් අස්ථානගත වීමෙන් විශාල ප්‍රශ්න ඇති වෙලා තියෙනවා. අපි දැක්කා මොරගහ කන්ද කළුවේ ව්‍යාපෘතියේදී ඒ පැත්තේ විශාල අලි සංඛ්‍යාවක් අස්ථානගත වුණා. අලි මංකඩවල් වැහිලා ගියා. ඊට පස්සේ මේ අලි ගම්වදින පටන් ගත්තා බකමූණ නාවුල වගේ ප්‍රදේශවලට ජීවිත හානි කරන්න පටන් ගත්තා. මේ ආකාරයටම අපි දකිනවා ඉස්සරහට වයඹ ඇල වයඹෝය ව්‍යාපෘතිය. මේ ව්‍යාපෘතිය අරහත් කලාවය ප්‍රදේශය එතන ඉඳලා කහල පල්ල කැලේ කුරුණෑගල ඒ අතර වනගත ප්‍රදේශවල අලි අස්ථානගත වීමක් ඉදිරියට සිදුවීමට නියමිතව තිබෙනවා. මේවා ගැන නිසි පියවරක් නොගත්තොත් අනිවාර්යයෙන්ම නැවතත් ඒ ප්‍රදේශවල අලි මිනිස් ගැටුම් වර්ධනය වෙලා ඉතා හානිකර තත්ත්වයක් ඇති වෙන්න පුළුවන්. ඇමතිතුමියට නැවත මතක් කරන්න ඕනේ මේ සමහර කරුණු ඔබතුමියට කෙලින්ම අදාළ නොවෙන්න පුළුවන්. නමුත් මහවැලිය වාරිමාර්ගය කෘෂිකර්මය මේ වගේ දේවල් වනජීවි අමාත්‍යාංශයට වක්‍රව බලපාන බව මම එතුමියට මතක් කරන්න ඕනේ. එමෙතුමිය ඊළඟට කෘෂිකර්මය හා වනජීවීන්ගේ ගැටලුව ගැන අවධානය යොමු කරන්න ඕනේ. අපි දන්නවා මේ රටේ කෘෂිකර්මය නිෂ්පාදන වලින් 40% විනාශ කරනවා වනජීවීන්. එතකොට මේක ඉතා බරපතල තත්ත්වයක්. නමුත් මේක හරියට කළමනාකරණය කරනවා නම් අනිවාර්යයෙන් මේ වෙන හානිය 20%කට විතර අඩු කරන්න පුළුවන් කියලා අදාළ බලධාරීන් කියන්නේ. එහෙම කරොත් මම හිතනවා ඒක සාධාරණයි. ඓතිහාසිකව සංස්කෘතික වශයෙන් අපි මේ රටේ වනජීවීන් ජීවත් වීම ගැන අපි උනන්දු වෙලා තියෙනවා. ඔවුන්ට කැම්බීම ලැබෙන එකත් අපිට නවත්තන්න බෑ සම්පූර්ණයෙන්ම. අපේ ආණ්ඩු මෙම අංශය ගැන උනන්දු වෙන්නේ ඉතාම අඩුවෙන්. මේකට හොඳම උදාහරණය තමයි ඔබලාගේ ආණ්ඩුවේ මීට කලින් හිටපු වනජීවී ඇමති. එතුමාට බාර දීලා තිබුණේ දැව සංස්ථාව විතරයි. කැබිනට් ඇමති වනජීවී දැව සංස්ථාව පමණයි එතුමාට බාර දීලා තිබ්බේ. ඊට පස්සේ වෙන රාජ්‍ය ඇමතිවරු තමයි ගැටලු සහගත ස්ථාන ගැන ඒවට අවශ්‍ය පියවර ගැනීමට වාකීම් බාර කරලා තිබුණේ. මම එතුමියගේ වනජීවී අමාත්‍යතුමියගේ අවධානය නැවතත් යොමු කරනවා. අලිමිනිස් ගැටුම වෙත මෙම ප්‍රශ්නය නිර්මාණය වෙලා තිබෙන්නේ අලි ජීවත් වුණ ප්‍රදේශ සංවර්ධනය වීම හා අලි ගමන් කරන මංකඩවල් නොයෙක් ව්‍යාපෘති මගින් අවහිර වීම නිසයි කියලා මං හිතන්නේ එතුමිය මේ වෙනකොටත් දන්නවා ඇති. ඊට අමතරව වනාන්තර එලිපෙහෙලි කිරීම නිසා අලින්ට ආහාර හා වතුර කිගවීම නිසා අලි ජලාවාස වලට කඩාපැනීමට කඩා වැදීමට ජනතාවට පහර දීමට ආරම්භ කළා තියෙනවා. අලිමිනිස් ගැටුමෙන් මේ වෙනකොට මිනිස් ජීවිත හා වනාලීන්ට සිදුවන හානිය අපි දකිනවා. 2017 මම අමාත්‍යවරයා වශයෙන් ඉඳෙද්දී මේ හානිය සීඝ්‍රයෙන් වර්ධනය වෙනවා. 2017 වර්ෂයකට මිය ගියා මිනිස්සු 87 දෙනෙක්, වර්ෂයකට වනාලි 256 දෙනෙක් මිය ගියා. මේ වෙනකොට අවුරුදු 5කට පස්සේ 20-23, අවුරුදු 6කට පස්සේ 20-23 වෙනකොට ඒක ඒ ප්‍රමාණය දෙගුණ වෙලා තියෙනවා. මිය යන මිනිස්සු සංඛ්‍යාව 166ක් වෙලා තියෙනවා මේ අවුරුද්ද. මේ වෙනකොට වනාලීන් මේ වෙනකොට 440ක් මිය ගිහිල්ලා තියෙනවා. එතකොට මේක කිසිම පාලනයක් නැතුව, මේ ගැන කිසිම උනන්දුවක් දක්වන්නේ නැතුව ඒ පහර කන මිනිස්සුන්ටම මේක බේරගන්න දීලා ඒ මිනිස්සුන්ට වෙන හානිය, දේපළ හානිය, කෘෂිකර්මයට වෙන හානිය ඒව ගැන අවධානය යොමු කරන්නේ නැතුව අලස ක්‍රියාමාර්ගයක් ජනතා රජය අනුගමනය කරනවා කියලා අපිට පේනවා. මෙම සංඛ්‍යාවන් සෑම වර්ෂයකම ඉහළ ගොස් තිබෙනවා. කෙසේ වුවත් මේ රටේ අලි ගහණය දීර්ඝ කාලයක් තිස්සේ පැවතිලා තියෙනවා 6000කට 7000කට අතර. ඒ අතරේ තමයි මේක දෝලණය වෙලා තියෙන්නේ. නමුත් මේ නැති වෙන ජීවිත, අලි වෙන්න පුළුවන්, මිනිස් වෙන්න පුළුවන්, මේ වටා වටිනා ජීවිත මේවට වන්දි ගිය වෙලා ඉවරලා අමතක කරලා හරියන්නේ නැහැ. අලියෙක් ඝාතනය කරන මිනිහෙකුටත් මම උද්ගලිකව හිතන මගේ මතය මිනිස් ඝාතනයක් කරන මිනිහෙකුටත් සමාන දඬුවමක් ලබා දෙන්න ඕනේ. මොකද මේවා ඉතා වටිනා ජීවිත, අපේ ස්වභාව ධර්මයේ දීලා තියෙන වටිනා සම්පත්. අපි මේවා ආරක්ෂා කරන්න ඕනේ. අපි මේවට සාධාරණය අනිවාර්යෙන් ඉෂ්ට කරන්න ඕනේ. මම වනජීවී ඇමති කාලේ මම තේරුම් ගත් එක දෙයක් තිබුණා. ලංකාව පුරාම ගම් වදින වල්ලලින්ගේ සංඛ්‍යාව එකතුව තිබුණේ 500ක් පමණ. එක එක ප්‍රදේශවල දෙහිඅත්තකණ්ඩිය වෙන්න පුළුවන්, හම්බන්තොට වෙන්න පුළුවන්, වැලිකන්ද වෙන්න පුළුවන්. මේ ඔක්කොම එකතු කරාම වල්ලලි 500ක් පමණ තමයි ගම් වැදීමේ සංඛ්‍යාව හැටියට අපි අඳුනාගෙන තිබුණේ. මේගොල්ලෝ ගම් වදින්නේ එක්කෝ ආහාර එක්කෝ ජලය සොයාගෙන. ඒක තමයි අනිවාර්යම අලි ගම් වැදීමට හේතුව. අලියෙක් සාමාන්‍යයෙන් දිනකට කිලෝග්‍රෑම් 160ක් සාමාන්‍යයෙන් 150කට 170ට ආසන්න ප්‍රමාණයක් අනුභව කරනවා ආහාර. මේකේ සාමාන්‍ය ගත්තොත් 160ක් පමණ. ඒතර අලි 500 දෙනෙක් නම් කිලෝග්‍රෑම් 80000යි. ඒ කියන්නේ ටොන් 80යි. මේක මහ විශාල ප්‍රශ්නයක් නෙවෙයි. මේ රටේ අලින්ට කන්න දෙන්න තනකොළ ටොන් 80ක් නිෂ්පාදනය වෙන ක්‍රමයක් තියෙනවා නම් ඒකෙන් මේ ගැටුමෙන් 90%ක් විසඳ ගන්න පුළුවන්. එක අලියකට දිනකට ජලයේ ලීටර් 100කටත් 150කටත් අතර ප්‍රමාණයක් අවශ්‍ය වෙනවා. සාමාන්‍යයක් ගත්තොත් 125ක් කියන්න පුළුවන්. ලීටර් 125 ඒවා 500ක් වුණොත් 62500යි ලීටර්. ඒ කියන්නේ ලීටර් 6000 බවුසර් 11ක වතුර තමයි අලි 500කට 1000කට අවශ්‍ය වෙන්නේ. ඉතාම ස්වල්ප ප්‍රමාණයක් ඇත්තම කියනවා නම් මම තේරුම් ගත් දෙයක් තමයි මේ ආහාර හා ජලය ලබා දීමට තෘණභූමි හා ජලාශ අදාළ ප්‍රදේශවල නිර්මාණය කිරීම කළ හැකි දෙයක්. එසේ කළහොත් එම වියදම් කෘෂිකර්මයෙන් ඉතිරි කරගන්න පුළුවන්, කෘෂිකර්මයට වෙන හානියෙන් මේක ඉතිරි කරගන්න පුළුවන්. ඒ වගේම අනිත් පැත්තෙන් වනජීවි දෙපාර්තමේන්තුවෙන් ලබන ලාභය, වනෝද්‍යාන හරහා විශාල ලාභයක් ලබනවා. ඒ ලාභයෙන් මේවට වියදම් කරන්න පුළුවන්. ඊට අමතරව අලි වැටවල් වලට යන වියදම විශාල වියදමක්. ඒ වියදම අඩු කරගන්න පුළුවන්. ඒ අඩු කරගෙන ඒ මුදල් මේවට පාවිච්චි කරන්න පුළුවන්. එතකොට මේකෙන් අලි ජීවිත බේරෙනවා, මිනිසුන්ගේ ජීවිත බේරෙනවා. මේ වගේ නිර්මාණශීලීව මේ ප්‍රශ්නය බැලුවේ නැත්නම් මේ ප්‍රශ්නය කවදාවත් විසඳෙන්නේ නැහැ. අපි අලස විදියට තමයි මේක සලකලා තියෙන්නේ. ගණන් නොගෙන ඉන්නවා, මේක අපේ ප්‍රශ්නයක් නෙවෙයි වගේ. කෙසේ වුවත් තාවකාලික විසඳුමක් ලෙස අලි වැට ක්‍රියාත්මක කිරීම අත්‍යවශ්‍ය වෙනවා. අපි අලි වැට ගැන විශාල අධ්‍යයනයක් කළා. අලි වැට නොගසා විශාල වාරිමාර්ග ව්‍යාපෘති හා සමාන අඩි 8 වැඩි කිරීම 10 ප්‍රමාණය අගල් කැපීමට භූමියේ අගල් කැපීම භූමියේ වාරිමාර්ග වාරි පැවැත්මට කෙලින්ම හිතකල ලෙස බලපාන. පහුගිය කාලේ අත උන්නාසලා රජය අපි දැක්කා අලි අගල් කපන්න පටන් ගත්තා. අලි වැටවල් ගහන නවත්තනවා කියලා. එයා විශාල අගල් එයා කැපුවම ඒ ප්‍රදේශයේ තියෙන ජල ගැල්ම වාරිමාර්ග ක්‍රමවේදවලට කෙලින්ම බලපානවා. අපට ලැබිලා තියෙන වාර්තාවන් අනුව නම් මේ අලි අගල් කැපීම නීතියානුකූලව දිගටම කරලා නැහැ. ඒකන්ද මේ අගල් කැපීම සාර්ථක වෙලත් නැහැ. අගල් කිලෝමීටර් 50ක් විතර කපලා තියෙනවා පහුගිය කාලේ. මේකේ කිලෝමීටර් 37ක් තමයි නීතියානුකූල අවසර ඇතුව කපලා තියෙන්නේ. EIA රිපෝර්ට්ස් ආදී අරගෙන පරිසර කළමනාකරණ වාර්තා ආදී අරගෙන කිලෝමීටර් 23ක් කපලා තියෙනවා EIA රිපෝර්ට්ස් මුකුත් නැතුව. හෙන්චයියොන්ට මැෂින් දාලා කපා ගන්න ඉඩ දීලා තියෙනවා. නිකන් හිතලා බලන්න කිලෝමීටර් 23ක් දිග ප්‍රදේශයක් අඩි 8 වැඩි කිරීම අඩි 10 අගලක් කපනකොට කොච්චර විශාල පස්කන්ධක්ද කියලා. ඒවා කිසිම විගණනයක් නැහැ. ඒවා රජයේ මුදල් සම්බන්ධ කරලා නැහැ. හෙන්චයියොන්ට පස්කොඩ ගෙනිහිල්ලා විකුණ ගන්න දීලා තියෙනවා. මේවා අනිවාර්යයෙන්ම අනාගතයේදී යථාකාලයේදී විශාල ලෙස නීතියානුකූල ක්‍රියාමාර්ග ගත යුතු දේවල්. අපි මේවා දැක්කම හකබලාගෙන ඉන්නේ නැහැ. අපි ඒවට අවශ්‍ය පියවර අරගන්න අනිවාර්යයෙන්ම අනාගතයේදී. මුළු රටේම අලි වැටවල අවශ්‍යතාවය කිලෝමීටර් 6000ක්.
සර්වන්තවන්ත මිනිත්තු 3ක කාලයක් තියෙනවා.
අලි වැටවල අවශ්‍යතාවය කිලෝමීටර් 6000ක්. දැනට තියෙනවා කිලෝමීටර් 2000ක් පමණ. තව ඉදිකරන්න ඉතුරු වෙලා තියෙනවා. අලි වැටේ කිලෝමීටර් එකට රුපියල් මිලියන 1.5කට වැඩි මුදලක් යාවි. ඊට අමතරව මුර කිරීමට 10000කවත් සෙනගක් ඉන්න ඕනේ මේක නඩත්තු කරන්න. ඊට අමතරව අනිවාර්යයෙන්ම කිලෝමීටර් 20කටවත් වාහනයක්, මෝටර්සයිකලයක්, බට නිවාසයක්, සන්නිවේදන උපකරණ ආදිය තියෙන්න ඕනේ. නැත්නම් මේක සාර්ථකව කරන්න බෑ. මේ සියල්ලට වියදම 2017 දී බිලියන 6ක් වුණා අපි ගන්නේ කරාම. මේ වෙනකොට මේක බිලියන 20ක් පමණ වෙයි කියලා අපි හිතනවා මේ අවශ්‍යතාවය. නමුත් වනජීවී ගිණුමේ මේ වෙනකොට බිලියන 9ක් තියෙනවා. ඒවා පාවිච්චි කරන්නත් කැබිනට් අනුමැතිය අපි මේ වෙලාවේ අරගෙන තිබ්බා. අපේ අලි සම්පත හා අනෙක් වනජීවීන් නියමාකාරව ආරක්ෂා කොට නියමාකාරව කළමනාකරණය කළොත් මේ රටට සංචාරකීන ආකර්ෂණය කර ගැනීම ඉතා පහසුයි. යාල තියෙනවා බ්ලොක් 6ක්. තාමත් ඒකෙන් 4ක් පමණයි සංචාරකීන්ට අපි පෙන්වන්නේ. මේවා කළමනාකරණය කළොත් ලෝකයේ තියෙන හොඳම වනෝද්‍යාන බවට මේවත් පත් කරන්න පුළුවන්. ඊළඟට මම සියලු දෙනාට දැන ගැනීමට ඉතා උනන්දු වෙමි. මට විනාඩියක් වැඩිපුර වුණා දෙන්න. මේක දැනගත යුතු ඉතා ආකර්ෂණීය විස්තර කීපයක්. ලෝකයේ වෙනත් ප්‍රදේශවලින් අලි ගහණයට අදාළව විස්තර ටිකක් මම කියන්නම්. අප්‍රිකාව ලෝකයේ වැඩියෙන්ම අලි ඉන්න මහද්වීපය. මේ මහද්වීපයේ අලි ගහණය 1970 දී 110යි. මේ වෙන විට ඒක 104කට 6කට අතර ප්‍රමාණයකට බහලා තියෙනවා. හරියට ඒගොල්ලෝ ගන්නේ කරගන්න බෑ. මේකෙන් පේනවා මේ වටිනා ලක්ෂණ සතාගේ පැවැත්ම ක්‍රමක්‍රමයෙන් විනාශ වෙලා අඩු වෙලා යන ආකාරය. වැඩියෙන්ම අලි ගහණය අඩු වෙලා තියෙන්නේ කින්නියාවේ. කින්නියාවේ 1970 ඉඳලා තියෙනවා අලි 167000ක්. 1989 වෙනකොට මේක 16000කට බහලා තියෙනවා. අලි ඝාතනය කරලා ඇද්දල විකිණීමේ ව්‍යාපාරය හරහා 90%කින් අඩු වෙලා තියෙනවා. මේ වෙන විට නැවත මේක පාලනය කරලා අලි 36000කට වැඩි වෙලා තියෙනවා. ඉහත අලි ගහණය අඩු වීමට ප්‍රධාන හේතුව තමයි පෝචින් කියලා කියනවා. සමහරලාට යුරෝපේ මිනිස්සු විනෝදයටත් ගිහිල්ලා සල්ලි දීලා අලි ඝාතනය කරන ක්‍රමවේදයක් මේ ප්‍රදේශවල අමානුෂික ක්‍රමවේද තාම තියෙනවා. ඊළඟට මීලාට අප්‍රිකාවේ රටවල හා ආසියාවේ රටවල අදාළ අලින්ගේ ප්‍රවැත්ම ගැන පොඩි සංසන්දනයක්. බොට්ස්වානාවල ජනගහනය මිලියන 2.6යි. 126යි. අලි ඉන්න 130000ක්. වර්ෂයකට ඒකේ මිය යන්නේ 7%. සිම්බබ්වේ ජනගහනය මිලියන 16යි. අලි ගහනය 100000යි. වර්ෂයකට 8%ක් මිය යනවා. තැන්සානියාවේ ජනගහනය මිලියන හැටහතයි වර්ෂය අලිගහනය අසුවදදාහහි වර්ෂයකට සියයට විස්සක් මේ යනවා. තැන්සානිය අය ගැන්න මේ ඇද්දල ගන්න කරන්න පෝසිං නිසා. කින්්‍යාවේ මේ වෙන කොට ජනගානය
මිලියන කරවන්තු
ිනරිය අවසන් කරන. අලිගහනය තිස්සය දාහයි වර්ෂයකට ඝාතනය වෙන්නේ මේ යන්නේ සියයට දෙකයි. තායිලන්තේ අපේ ප්‍රදේශයේ ජනගානය මිලියන හැත්තයකයි. අලිගහනය තුන්දස් පන්සීයයි අපේ ප්‍රමාණයෙන් භාගයයි. වර්ෂයකට මේ යන්නේ සියයට දසමාටයි. කොච්චර ආදරෙන් මේ සත්තුව ආරක්ෂා කරනද කියලා බලන්න සියයට දසමාට අටයි. ලංකාවේ මිලියන 22යි ජනගහනය. අලි 7000යි. වර්ෂයකට මේ යනවා සියයට 6යි. ඒ කියන්නේ මේ ලෝකේ බැලුවම ලංකාවට වඩා වැඩියෙන් අලි මිය යන රටවල් තුනක් අප්‍රිකාවේ විතරයි තියෙන්නේ. බොට්ස්වානා, සිම්බාබ්වේ, ටැන්සානියාව ඇරුණම වැඩියෙන් අලි මිය යන්නේ වර්ෂයකට ලංකාවේ. ඒක ඉතාම කනගාටුදායක තත්ත්වයක්. මේ වෙන විට අලි මිය යෑම අපට වඩා ඉහළ ප්‍රතිශතයකට තියෙන්නේ රටවල් තුන පමණයි. උන්නාසල දැක්ක පෞගේ දවස්වල කරුවල ගස්සව ඉතාම වටිනා අලි දෙන්නෙක් ඇද්දල දෙන්නෙක් එක කාලකන්නි පුද්ගලයෙක්ගේ වැඩක් නිසා විදුලිය කම්බියකට යොදවලා තිබිලා ඝාතනය වුණා. මේවට අනිවාර්යෙන් ඉතා තදින් නීතිය ක්‍රියාත්මක කරන්න ඕනේ. මේ සත්තු අහිංසක සත්තු ජාතික සම්පත් ඒවා එහෙම විනාශ වෙන්න දෙන එක මං හිතනවා අපේ සංස්කෘතියටත් ලැජ්ජාව යුතු කාරණා. අපට සිංහල මොන ජාතිනුවත් මේ රටේ අපි ගැන කනගාටු වෙනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි වදන. ගරු පයිසල් කාසිම් මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 10ක කාලයක් තියෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභේ කිතලින් දාංගම් පෙරදි සභාවේ නරලේ இன்று மீன்பிடி நீர்ப்பாசன அமைச்சின் 2024 ஆண்டுக்கான பரிசீல திட்டத்தின் கருத்துக்களை கூறுவதிட்டு மகிழ்ச்சி அறிகின்றேன். உண்மையிலே நான் மீன்பிடி அமைச்சை கூறும்போது எனது முதலாவது பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதாவது ஒலிவில் அமிதமா பொட்டாக் ஹெட்ஃபோன் இதாக தகுந்தாய் அமிதமா பொட்டாக் ஹெட்ஃபோன் இதாக தகுந்தாய் இல்லையா මම
ඕඩර් ප්ලේස් කරු නියෝජකාරක සභා සභාපතිතුම මුලා සිට
அமைச்சர்
அவர்களே, ஒலிவில் மீன்பிடி துறைமுகம், ஒலிவில் துறைமுகம் இங்கு ஒருவில் துறைமுகம் இல்லை, செய்வதில்லை என்று அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆனால் ஒருவில் மீன்பிடி துறையும் நாங்கள் செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக நாங்கள் நன்றி கூற வேண்டும். உங்களுக்கும் தெரியும், பிரதமர் தலைமையில் நாங்கள் பாராளுமன்றத்தில் கூடி நாங்கள் இதை பற்றி பேசினோம். அன்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது, கடல் ஆராய்ச்சி அமைப்புடன் பேசி இதுக்குரிய வழியை தீருங்க என்று கூறினார்கள். எனது கருத்து என்னவென்றால், அன்று டிஜி அதாவது கரையோர பாதுகாப்பு டிஜி அவர்கள் சொன்னால் மண் நிறைந்துள்ளதால் அரிப்பு குறைந்துள்ளது என்று கூறினார். அது திருப்பி தோன்றினால் அரிப்பு கூடும் என்று கூறினார். ஆகவே இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இந்த கடல் ஆராய்ச்சி அமைப்போ தெரியவில்லை, அன்று எங்களுடைய துறைமுக அமைச்சர் கூறி சென்றால் ஏதோ இயக்கத்தின் முறை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் இதுவரைக்கும் நடக்கவில்லை. அது சம்பந்தம் எதுவும் நாங்கள் கேள்விப்படவில்லை. இருந்தாலும் கடந்த அதாவது துறைமுக சபையின் விவாதத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹாக்கின் சொன்னார், டென்மார்க் அரசாங்கம் 20 மில்லியன் டாலர்களை இதை மீண்டும் பரிசீலிப்பதற்கு திருத்துவதற்கு உரிய பணம் இதை கொடுத்ததாக கூறியிருந்தார். ஏனென்றால் நாங்கள் அதையும் பாவிக்கலாம். உண்மையிலே இதற்கு உரிய ஒரு ஒரு முன்னாள் ஏதாவது ப்ரொஃபசர் இஷாக்காவுடன் நான் இருந்து பேசிய போது அவரும் அந்த அஷ்ரப் அவர்கள் இந்த துறைமுகம் அமைக்கும் போது அவரும் ஒரு சட்ட ஆலோசனை இருந்திருக்கின்றார். அவர் சொன்னால் உண்மையிலே இது சம்பந்தமாக ஒரு நாங்கள் ரிசர்ச் செய்ய வேண்டும் என்றால் ஹொலண்டிலே உள்ள ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கான், அதில் தான் நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் இதை பற்றி பேச வேண்டும் என்று கூறியிருந்தார். அது சம்பந்தமாக கூறுவது மட்டுமல்லாமல் நான் உண்மையிலே நான் எமது அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும்.
ஆனரபிள் மினிஸ்டர்,
විශේෂයෙන්ම මම ස්තුතිවන්ත වෙනවා මේ සම්බන්ධව අපේ ගරු මන්ත්‍රීතුමා මේ අයවැය විවාදයේදී දැනුවත් කිරීම සම්බන්ධව මම ඔබතුමත් එක්කත් සාකච්ඡා කරා මගේ ගරු කැබිනට් ඇමතිතුමත් මාත් එක්ක මේ සම්බන්ධව සාකච්ඡා කරා එහිදී අපි තීරණය කරා මුළුසුනේ ගරු සභාපතිතුමනි ස්ථානගතව ගිහිල්ලා මේ පිළිබඳව පුළුල් විමර්ශනයක් කරන්නත් ඒ වගේම අපිට අපේ රට තුල මේ ගැටලුව විසඳගන්න බැරුණොත් අපි විදේශයෙන් ගෙන්නගෙන හරි එතුමාගේ මේ ගැටලු විසඳලා දෙන්න අපි බලාපොරොත්තු වෙනවා ඉතාමත්ම ඉක්මනින්.
නන්දි අමචරවරේ අමචරවරේ ඒක මුන් පේසිය දිලුක් විදාරාජි පේසිය මොන්සුනාල් තෙප්කි ලේඛනතට 45000 බෝට්ල් ඉරිකෙන්ද කුර්නාල சரியா தெரியல இல்லை ஆனால் இன்று வடக்கிலிருந்து கிழக்கு அதாவது பொத்தில் வரைக்கும் இன்று ஆயிரக்கணக்கான போட்டுகள் தான் இருக்கின்றது. சரியான ஒரு துறைமுகங்கள் இல்லை, சரியான அவளுக்குரிய சேவைகள் இல்லை. ஆகவே நீங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நான் இந்த இடத்திலே நான் நன்றி கூற வேண்டும். அதாவது எமது அதாவது மீன்பிடி கன்சல்டன்ட் கமிட்டியிலே எனது கோரிக்கையை வைத்த மாதிரி அதாவது சாய்ந்தமரில் இருந்த ரேடியோ சிஸ்டத்தை திருப்பி கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதை மீண்டும் அதை பெற்றுத்தராக உறுதி கூறியிருந்தீர்கள். அதே போன்று எமது மீனவர்களுடைய வலையை ஒரு சிலர் வெட்டி மீன்களை பிடித்து அதாவது மீன்களை கரபாடி செல்கின்றார்கள். அதுக்கும் நீங்கள் ஒரு தீர்வுகாண நன்றி சொல்லியிருந்தீர்கள். அதே போன்று வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்திலே இன்று போட்டுகள் கட்டுவதற்கு இடமின்மையின் காரணமாக அதை 300 மீட்டருக்கு நாங்கள் எங்கரேஜை நாங்கள் கூட்டுவதற்குரிய கோரிக்கை வைத்திருந்தோம். இவைகளை நீங்கள் செய்ததாக கூறியிருந்தீர்கள். இவைகளை நீங்கள் முக்கியமான ஒரு விடயம்தான். அவை இதை நீங்கள் செய்வீர்கள் என்று கூறுகின்றேன். இருந்தாலும் கூட அமைச்சருக்கும் பிரதி அமைச்சருக்கும் நான் நன்றி கூற வேண்டும். எனது கோரிக்கையிட்டு எமது கடல் அரிப்பை பார்ப்பதற்காக இந்த அடுத்த அதாவது பாராளுமன்றத்திய பட்ஜெட் உரையின் பின் நீங்கள் வருவதாக எனக்கு உறுதி கூறியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் அந்த உறுதியை காப்பாற்ற நினைக்கின்றேன். என்றால் உண்மையிலே நாங்கள் செய்ய கூறும்போது இந்த கரையோர அதாவது அரிப்பு என்பது மிக முக்கியமான விடயம். இந்த இடத்திலே நான் அமைச்சர் பிரசன்ன அனந்தங்க அவர்களுக்கும் ஸ்டேட் மினிஸ்டர் அருந்திகா பெர்னாண்டோ அவர்களுக்கும் அதன் செயலாளர்களுக்கும் டிஜி யூடிஏ டிஜிக்கும் அது மட்டுமில்லாமல் டிஜி கன்சல்டன்ட் அதாவது கோஸ்டல் கன்வென்ஷன் கரையோர பாதுகாப்பு டிஜிக்கும் நான் நன்றி கூற வேண்டும். கரையோர பாதுகாப்பு டிஜி எந்த நிமிடமும் நாங்கள் எனது டெலிபோனுக்கு ஆன்சர் பண்ணி உரிய சேவையை நாங்கள் பெற்றுக் தந்திருக்கிறோம். அதே போன்று அவருக்கும் தடைகள் ஏற்படும் போது நாங்கள் அதை நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். சிலர் போய் கல்லை போட்டுவிட்டு நாங்கள் படம் காட்டுகிறார்கள். கல்லை போட்டு அடுத்த அன்று எனக்கு டிஜி கால் பண்ணி சொல்றார், அதாவது துறைமுகத்திலிருந்து எங்களுக்கு கல் தரமாட்டல் கூறியிருக்கிறார். திருப்பி நாங்கள் உடனே எடுத்துக்கிட்டு சென்று போய் அமைச்சரை கண்டு துறைமுக செயலாளரை கண்டு வைசியமனை கண்டு பேசி உடனடியாக மீண்டும் அந்த கல்லை நாங்கள் எடுத்துக் கொடுத்தோம். இன்னும் அதுக்காகவும் நான் அமைச்சர் அதாவது எங்களுடைய துறைமுக அமைச்சருக்கும் அதன் செயலாளருக்கும் எங்களை வைசியமனுக்கு நான் நன்றி கூற வேண்டும். அவை மிகவும் மோசமான ஒரு காலகட்டம். மோசமான நிலையிலே இந்த கரையோரம் மண் கரையோரம் மண் வார்த்த கரையோரம் இன்று இல்லாமல் இன்று கல்லு போட வேண்டிய கரையமாக மாறிவிட்டது. ஆகவே இவைகளை நீங்கள் நேரில் வந்து பார்த்தால்தான் அமைச்சர் அவர்களே உங்களுக்கு புரியும் நினைக்கின்றேன். இருந்தாலும் கூட எமது மீன்பிடியாளர்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் அதுக்காக தான் வர உங்களை நான் அதை அழைக்கின்றேன். நீங்கள் வந்து பார்த்தால் தான் தெரியும் இந்த கரையோர மீனர்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த வித ஒரு அவர் வாழ்வாதாரமும் இல்லை. இவர்களுக்கு நீங்கள் ஏதாவது தெரியும் அரசாங்கத்துக்கு கொடுப்பது வழி இல்லை என்று தெரியும். இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தால் கூட பார்த்துவிட்டு உங்களுக்கு கிடைக்கும் காரணங்கள் இல்லை. இதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நான் நீர்ப்பாசனத்தை பற்றி பேசும்போது கூற விரும்புகின்றேன். அதாவது கல்முனை ஐ பிரதேசத்திற்கு அதாவது கல்முனை ஐ பிரதேசத்திற்குள்ளே நிறைய வேலை திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பன் டு பொல்பிட்டி அண்ட் குறுங்குப்பிட்டிய செங்கப்படை ஆர்பி யூனிட் அது செய்ய வேண்டியிருக்கின்றது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செங்கப்படை அணைக்கட் அண்ட் செங்கப்படை எல்பி யூனிட். மூன்றாவதாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இளையாண்ட பிரிட்ஜ் இன் வவ்வாலோட டிரைனேஜ் இன் செங்கப்படை எல்பி யூனிட். நாலாவதாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்
of the spill under the Kittangi Bridge in lower Kurnagal Kanji unit. In the Vesayalakuria, where is he in the camera? I can in the need for answer some of the man, Ravishing a Pesir in the Niki. Neram Kanme, Neram Ilan Mayal, Karatikal Sida Kurun, Arta, Samandore Vesa, I inkil, Varum Karava, Vadichel scheme.
Honorable member, you have one more minute.
Just me.
Thank you. Honorable M.S. Taufik, you have 8 minutes.
Bismillahirrahmanirrahim. Gaurava Sabhaki Talamithangam Talavaravale. Indra. இந்த நீர் பாசனம் அதே போன்று மீன்பிடித்துறை அமைச்சில் அமைச்சர் நிதி குழுநிலை விவாதத்தில் கலந்து பேசுவதற்கான நேரத்தை தந்தமைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தினை 2010-11 முன்னெடுத்து அதனை நிறைவு செய்வதற்காக சவுதி அரசாங்கத்தின் நிதியையும் பெறுவதற்குரிய முயற்சியை செய்து அந்த நிதியையும் நாங்கள் பெற்று இரண்டு இலங்கை அரசாங்கமும் சவுதி அரசாங்கமும் ஒப்பந்தமும் 2017 கைச்சாத்திட்டது. அது கிட்டத்தட்ட மகாவலி நீரை கந்தளாய் பிரதேசத்திற்கும் அதே போன்று கிண்ணியா பிரதேசத்திற்கும் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம். அத்திட்டத்தினை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது கிட்டத்தட்ட கிண்ணியா பிரதேசத்தில் மாத்திரம் 6,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் நீரை பெறக்கூடிய ஒரு திட்டமாக அதை நாங்கள் அமுல்படுத்துவதற்குரிய முயற்சியை எடுத்து அதற்குரிய திட்டங்களையும் செய்திருந்தோம். அந்த திட்டத்தினை 2017 கைச்சாத்திடப்பட்டதன் பின்பு நிதியமைச்சும் அதே போன்று சவுதி அபிவிருத்திய நிதியமும் கிட்டத்தட்ட 45 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை பெற்று செய்வதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. அதற்கான வேலைத்திட்டங்களை தொடங்குவதற்காக அதற்கொரு திட்ட பணிப்பாளர் பொறியியலாளர் சுப்பிரமணியம் என்பவரை நியமித்து கந்தளாய் பிரதேசத்தில் இருக்கின்ற நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான அந்த இடத்தில் பொறியியலாளர் விடுதி அதே போன்று அந்த ஸ்டாஃப் அவர்களுடைய ஸ்டாஃபுக்கு தேவையான விடுதிகளை அமைப்பதற்கான வேலைகளும் ஆரம்பித்து கட்டிடங்களும் அந்த விடுதிகளும் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இடையில் அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற பொழுது சீனி தொழிற்சாலைக்கு சொந்தமான காணிகள் கொஞ்சம் ஏற்கனவே ஒரு தனியார் கம்பெனிக்கு நீண்டகால குத்தகைக்கு கொடுத்ததன் காரணமாக அதில் அந்த திட்டத்துக்கு சொந்தமான 1183 ஏக்கர் காணி எங்களுக்கு அந்த காணியை பெற இயலாமல் போய்விட்டது. அந்த காணியை பெற்று அந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். தற்பொழுது நான் நினைக்கின்றேன், அதை நான் நினைக்கின்றேன், அந்த அமைச்சரவை கொண்டு வந்து தற்காலிகமாக அதை அந்த திட்டத்தினை இடைநிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த திட்டத்தினை நிறைவேற்றுகின்ற பொழுது கிட்டத்தட்ட கந்தளாய் பிரதேசத்தில் இருக்கின்ற ஜனரஞ்சவ, காந்திவவ, சூரியவவ, அதே போன்ற அந்த குளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு நீர் வழங்கப்பட்டு அதனூடாக குரங்கு பாஞ்சான் குளத்துக்கு வந்து கண்டல்காடு, தீனேரி போன்ற பிரதேசங்களுக்கு வருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 6000 மேற்பட்ட காணி பயிற்சிகை செய்யக்கூடிய விவசாய காணிகள் இதனால் நன்மையடையும். உண்மையில் நான் இதை இது சம்பந்தமாக சவுதி அபிவிருத்தி நிதியத்துடன் நான் மீண்டும் நான் சென்ற மாதம் கலைத்திருந்தேன். அவர்கள் திறந்த மனதோடு இருக்கின்றார்கள். அவர்கள் மீண்டும் அந்த 45 மில்லியன் அமெரிக்கன் டாலரை தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நாங்கள் 2017 நாங்கள் அது கைச்சாத்திட்டு இருக்கின்றோம். அந்த சகல விடயங்களையும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள், நீர்ப்பாசன அமைச்சில், அதே போன்று வெளிநாட்டு வள திணைக்களம் ERD எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்டில் சகல விடயங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் மீண்டும் அதற்கான முயற்சியை எடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று மூதூர் பிரதேசத்தில் வேதத்தீவு முனை என்ற அந்த பிரதேசத்தில், மூதூரில் காலிபாஞ்சான் என்ற பிரதேசத்தில் ஒரு அணைக்கட்டை நாங்கள் நிர்மாணிக்கின்ற பொழுது, அந்த அணைக்கட்டை நிர்மாணிக்கின்ற பொழுது புதிதாக கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் நீரை பெறக்கூடிய அந்த வயல் நிலங்கள் 4000 நீரை பெறக்கூடிய நிலையில் அந்த திட்டத்தினை செயல்படுத்தலாம். அதில் மூதூர் பிரதேசத்தில் நான் இருக்கின்றேன், சாராட சேனை, அதே போன்று சம்மாந்துறை, வெள்ளாளவெட்டை, அதே போன்று வண்ணான்குழி, மூதூர்வழி போன்ற பிரதேசங்களுக்கு அந்த நீரினை எங்களால் கொண்டு செல்ல முடியும். தற்பொழுது உங்களுக்கு தெரியும், நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனையின் காரணமாக நாங்கள் இந்த விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டத்தினை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நான் வேண்டுகோளை விடுக்கின்றேன். அதே போன்று புச்சவழி பிரதேசத்தில் இருக்கின்ற சமுளங்குளம் என்ற அந்த குளத்தினையும் அபிவிருத்தி செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று புல்மோட்டை பிரதேசத்தில் சில விவசாய வாய்க்கால்கள், அதே போன்று குளங்கள் திருத்த வேண்டியிருக்கின்றது. அதில் கரையான் பிளவு வீதி, கரையான் பிளவுக்குரிய வீதி, விவசாய வீதி, அதே போன்று ஆண்டாங்குளம் விவசாய வீதி, அதே போன்று மருதங்குளம் விவசாய வீதி, அதே போன்று காட்டுத்தன்னை குளத்திற்கான வாய்க்கால் மற்றும் உள்ளக வீதிகள் அங்கு மேம்படுத்தப்பட வேண்டும். இதற்கான இந்த ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியிலிருந்து அதற்குரிய வேலைத்திட்டங்களையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அதே போன்று இன்றைய அந்த மீன்பிடி துறை அமைச்சில் கடந்த இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பதாக இரண்டு இறங்கு துறைகளை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் உரிய முறைப்படி அதுக்குரிய சாத்திய கூட்டறிக்கையை செயல்படுத்தி அதே போன்ற அதற்குரிய வரைபடம் செய்யப்பட்டு சகல விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையின் காரணமாக அதை எங்களுக்கு செயல்படுத்த இயலாமல் போய்விட்டது. தேங்க்யூ வெரி மச். அதே போன்று தோப்பூரில் ஒரு இறங்கு துறையும், அதே போன்று மூதூர் தக்வா நகர், அந்த தக்வா நகர் பிரதேசத்தில் ஒரு இறங்கு துறையும், இரண்டு இறங்கு துறைகளை அமைப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையின் காரணமாக அதை எங்களுக்கு செயல்படுத்த இயலாமல் போய்விட்டது. கௌரவ அமைச்சர் இந்த சபையில் இல்லை. கௌரவ அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோள், இந்த இருக்கின்ற இந்த வரவு கௌரவ ராஜாங்க அமைச்சிருக்கின்றார். ஆகவே இந்த திட்டத்தினையும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு பின்பு செயல்படுத்துவதன் மூலம் அந்த பிரதேசத்து மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த இந்த அந்த பிரச்சனையை எங்களால் தீர்க்க முடியும். அதே போன்று கிண்ணியா பிரதேசம் கிட்டத்தட்ட கூடுதலான மீனவர்கள், கரையோரத்தில் மீனவர்கள் இருக்கின்ற ஒரு பிரதேசமாகும். அங்கும் ஒரு பாரியோர் பிரதேசம், கிட்டத்தட்ட இரண்டு உள்ளாட்சி சபைகளை கொண்ட ஒரு பிரதேசம், தொடர்ச்சியாக 1948 பாராளுமன்ற பிரதிநிதியை பெற்று வருகின்ற ஒரு பிரதேசம் இற்று வரைக்கும், அதே போன்று சனத்தொகை கூடிய பிரதேசம். அந்த பிரதேசத்திலும் எங்களுக்கு ஒரு மீனவர் துறைமுகம் ஒன்று அமைப்பதற்கான பல நடவடிக்கைகள் எடுத்தும் இன்னும் அது சாத்தியப்படவில்லை. அதற்குரிய அந்த துறைமுகம் அமைப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தினையும் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு கிண்ணியா பிரதேசத்தில் மீனவர்களுக்காக மீனவர் சங்கத்தினால் செயல்படுத்தப்பட்டு வந்த எரிபொருள் நிலையம் கடந்த ஒரு வருட காலமாக தற்பொழுது அது நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது. அதையும் மீண்டும் செயல்படுத்துவதற்கு செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். தேங்க்யூ.
Honourable Member, what is the point of order?
Please give me permission to answer this my speech because I got...
Sure.
Thank you.
Thank you. Honourable S. Adekalnathan, you have 8 minutes.
Nandri Kulkalin Salavar Avargale. Indraiya thanam irandu piradhana vidayangalaga kadathozhilum neervalamum pesapadugindra விவாதத்திலே சில கருத்துக்களை சொல்லலாம் என்று உழைகிறேன். முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் கௌரவ மனுஷ நாணயக்கார அவர்கள் அன்று சொன்ன வாக்குறுதிக்கு இணங்க இன்று வடக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பேச இருக்கிறது. அவருக்கும் மேலே பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது விடயம், இராஜாங்க அமைச்சர்கள் இருவர் இருக்கிறார்கள். அதிலே நீர் சம்பந்தமாக சில விடயங்களை நான் சொல்லலாம் என்று விளைகிறேன். பவுனியாவை பொறுத்தமட்டிலே நகரப்புறத்திலே தண்ணீர் சப்ளை என்பது இல்லாதிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அதிலே அரசாங்கத்திடம் ஒரு திட்டம் இருக்கிறது, கிரேட் வவுனியா வேலை திட்டத்தின் கீழ் இந்த நகரப்புறத்தில் இருக்கிற நீர்வளங்களை செய்வதற்கான ஒரு திட்டத்தை அரசாங்கம் வகுத்திருக்கிறது. அதை உடனடியாக செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விளைகிறேன். அடுத்ததாக என்னென்றால், இராஜாங்க அமைச்சர் அவர்களே, முல்லைத்தீவிலே மகாவலி வலயம் எல் வலயம் சி வலயம் உண்டு. ஆனால் முல்லைத்தீவுக்கு மகாவலி தண்ணீர் வராது. அமைச்சர் அவர்களே, நான் என்ன கேட்கிறேன்னா, அங்கே வந்து அந்த மகாவலி திட்டத்தின் கீழ் அங்கே இருக்கின்ற காணிகள் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துடுது. அதில் எங்களுடைய மக்களுடைய காணியும் அதுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக கடந்த காலங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காணிகள் எல்லாம் இங்கே பெரும் அதாவது நான் நினைக்கின்றேன், முதலாளிமார்கள் சிங்கள முதலாளிமாருக்கு பல ஏக்கர் கணக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே வாழுகின்ற உறுதியோடு இருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய காணிகள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இராஜாங்க அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த வேலை திட்டங்களை நிறுத்தி நீங்கள் ஒருக்கா முல்லைத்தீவிலே வந்து அந்த பிரச்சனைகளை பார்வையிட்டு அதன் பின்பு என்ன செய்யலாம் என்ற முடிவுக்கு வருகின்ற வாய்ப்பை நீங்கள் கொள்ள வேண்டும். நீங்களும் அமைச்சர் அவர்களும் வந்து இந்த எல் வலயம் சி வலயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, இது ஒரு காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை, இதை வந்து நீங்கள் அங்கே வந்து கண்காணித்து ஒரு நேர்மையான சம்பவங்களை நான் கேட்கிற ஒரு விடயம் என்னென்னா, அங்கு வாழுகின்ற மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கிறேன். ஆனால் இந்த மகாவலி வலயம் சம்பந்தமாக நடைபெறுகின்ற வேலை திட்டங்களை நிறுத்தி நீங்கள் வந்து அந்த விடயத்தை கவனத்திலே கொண்டு அதன் பின்பு முடிவுகளை எடுக்கலாம் என்று என்னுடைய ஆலோசனையை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கடத்தொழில் அமைச்சு சம்பந்தமாக இராஜாங்க அமைச்சர் இருக்கிறார். இதில் பிரதானமாக இந்திய ட்ரோலர்களுடைய வருகை, அது காலங்காலமாக வருகிறது, எல்லாரும் பேசப்பட்ட ஒரு விடயம். நான் ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என இந்திய உயர்ஸ்தானிகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு முறையை சொல்லியிருந்தார்கள். அமைச்சர் அவர்களை என்னுடைய ஆலோசனை என்னென்றால், இதிலே வந்து இந்த வெளிவிகார அமைச்சையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வெளிவிகார அமைச்சை சேர்த்துக் கொள்ளுகின்ற போதுதான் நாங்கள் வந்து முறையான ஒரு விடயத்தை கையாள முடியும். அவை தனிய கடத்தொழில் அமைச்சு செய்வதென்பது சாத்தியமற்று. ஏனென்றால் இப்ப தமிழ்நாட்டிலே போய் நாங்கள் பேசுவது என்பதை ஒரு பக்கம் இருந்தாலும், நடுவண் அரசிலே டில்லியிலே சென்று பேசுவதற்கான, இங்கே இருக்கின்ற உயர்ஸ்தானியர் ஊடாக டில்லியில் சென்று பேசுவதற்காக நாங்கள் வெளிநாட்டு அமைச்சையும் இதில் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருந்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நாங்கள் இருக்கின்ற போது பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்தோம். அவரை சந்தித்து எங்களுடைய ஆலோசனையாக எதை வைத்தோம் என்றால், இந்த ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்கப்படுத்துகின்ற போது அது எங்கட நாட்டு மீனவர்களுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் பொருந்தும். இந்த ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்கப்படுத்துகின்ற போது இங்கே எங்களுடைய பிரதேசத்துக்கு வந்து தொழில் அவர்கள் மீன்பிடிக்கின்ற நிலையை மாற்ற முடியும் என்ற ஒரு ஆலோசனையை நாங்கள் வைத்தோம். ராஜாங்க அமைச்சர் அவர்களிடம் நான் எனது ஆலோசனையை இந்த வைக்க விரும்புகின்றேன். ஆகவே இதை இந்திய அரசோடு டில்லியில் சென்று வெளிவாரத்துறை அமைச்சு கடத்தொழில் அமைச்சு முடிந்தால் நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பை தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் எங்கட வளங்கள்
விசேஷமா ஸ்துதி வந்த ஒபதுமாட்ட முகதே ஸ்டேட் மினிஸ்டர் யூ மைக் இஸ் திஸ் சைட்
විශේෂයෙන්ම ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙන මේ සම්බන්ධව කතා කිරීම සම්බන්ධව මම හිතන්නේ මීට ඉස්සෙල්ලත් අපේ සහෝදර මන්ත්‍රීතුමෙක් මේ සම්බන්ධව කතා කරා. මගේ ගරු කැබිනට් ඇමැතිතුමා ඩග්ලස් දේවානන්ද ඇමැතිතුමා මේ සම්බන්ධව වගකීමක් යම් වගකීමක් මට පවරලා තිනෝ. මේ වන විට ඔබතුමාලත් සමගම ඉන්දිය තානාපතිතුමා හම්බෙලා සාකච්ඡා කරන්නත්, ඒ වගේම විදේශ කටයුතු අමාත්‍යාංශයත් එක්ක සාකච්ඡා කරන්නටත් අපි දින නියම කරගෙන හිටියේ. නමුත් ඉන්දිය තානාපතිතුමා වෙනස් වීමත් එක්ක ඒ දිනේ නැවත ආය වෙනස් කරගන්නට සිදු වුණා. පැහැදිලිවම අපි දන්නවා මේ අපේ දීවරයින්ට තියෙන දැවැන්ත ගැටලුවක්. මේ ගැටලුව ඔබතුමාලත් සමගම ගිහිල්ලා විසඳන්න තමයි අපි සාකච්ඡා කරන්නේ. මොකද හේතුව සමහර අවස්ථාවලදී මේ දේශපාලන පටු වාසි ලබා ගැනීමට සමහර අය පාවිච්චි කරනවා. ඉතින් ඒක නිසා ඒ වාසි අපි ගන්න දෙන්න බෑ.
உண்மையிலே அமைச்சர் அவர்களே, நீங்கள் சொன்ன விடயம், அதாவது இது அரசியல் ஆக்கப்படுகிறது. உதாரணமாக எங்களுடைய மீனவர்கள் இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சி இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய மீனவர்களுடைய வளங்களை நாங்கள் முறையாக பயன்படுத்தணும் என்றால் உண்மையிலே அதிலே வருமானம், இந்த நாட்டுக்கு வருமானம் விட்டுகின்ற நிறைய டொலர்ஸ்களை எடுக்கின்ற வாய்ப்புகள் உண்டு பண்ண முடியும். ஆகவே இது அரசியலாக பார்க்கப்படுகிறது. இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம் என்றா, உங்களோட சிந்தனை சரி, ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம் என்றா, தமிழ்நாட்டு தமிழர்களையும் எங்களையும் ஒரு சண்டை பிடிக்கிற வைக்கின்ற ஒரு திட்ட அந்த நினைப்பால தான் இந்த தீர்வு வருகிறதில்லை என்று எங்களுடைய மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஆகவே இதுல வெகு விரைவில் இதை நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மக்களை பொறுத்த மட்டிலே செல்வந்தர்கள் அல்ல எங்களுடைய மீன்பிடி மக்கள். அன்றாடம் சின்ன ட்ரோலர் சின்ன போட்டிலே போய் மீன்பிடிக்கிற மக்கள் தான் எங்களுடைய மக்கள். ஆகவே அவர்களுடைய வளங்களை, எங்களுடைய வளங்களை பேணுகின்ற போது அவர்களும் ஒரு நல்ல இடத்துக்கு வருகின்ற வாய்ப்பு ஏற்படுத்த முடியும். அடுத்தபடியாக எங்களுடைய கடல் வளங்களை, அதாவது சுற்றுலாத்துறைக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் கடத்தொழில் அமைச்சு சுற்றுலா அமைச்சு இரண்டும் ஒன்றிணைந்து எங்களுடைய கடல் பரப்பில், இன்றைய துபாயை பாருங்கள், அங்கு வருமானம் கொட்டுகிற இடம் அந்த கடல். ஆனால் எங்களுடைய கடல் அழகான நாடு, எங்களுடைய நாடு கடல் வளத்தை கொண்ட நாடு. திருவோணமலை போன்ற இடங்களிலே கடலை பார்த்தோம் என்றால், ஆனால் அங்கு வருகின்ற சுற்றுலா பார்வையிட வருகின்ற எங்களுடைய வெளிநாட்டவர்கள் அந்த கடலில் குளிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதற்கான வளங்களை நாங்கள் பயன்படுத்த முடியும் என்றால் அமைச்சரவர்கள் நீங்கள் இந்த சுற்றுலாத்துறையோடு இணைந்து எங்களுடைய கடல் பரப்பை ஒரு வருமானமிக்கதாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனையாக நான் சொல்லியிருந்தேன், அமைச்சருக்கு சொல்லியிருந்தேன், ராஜாங்க அமைச்சருக்கு சொல்லியிருந்தேன், வெளிவிவகாரம் எங்களோட வெளிவிவகாரத்துறை துறையையும் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அப்பொழுதுதான் இந்தியாவிலே நாங்கள் அரசாங்கத்தோடு பேசுகின்ற ஒரு நிலை வருகின்ற போது இந்த வெளிவாரத்துறையை முனைத்துக் கொண்டால் தனியே உங்களுடைய அடுத்தபடியாக நான் என்ன இதை முடிச்சு கொள்றேன். நான் என்ன உங்களோட கேட்கிறேன், இப்ப எங்களோட மீனவர்கள் பிடிக்கிற மீன் எவ்வளவு பிடிக்கப்படுகிறதுன்றத கணக்கு எப்படி நீங்க பாக்குறீங்க என்று தெரியல. ஏன்னா மன்னாரை பொறுத்த மட்டும் மீனவர்கள் மீனவ கொண்டு வந்து வியாபாரிகள்கிட்ட கொடுக்குறான், வியாபாரிகள்லாம் விலை வைக்கிறான், அவங்க வந்து கொழும்புலயோ அங்கேயோ அல்லாட்டி வெளிநாட்டில் அனுப்புறான். இப்ப அரசாங்கத்துக்கு தெரியுமா எவ்வளவு மீன், அதை நாங்க கண்டுபிடிச்சு அரசாங்கம் அந்த மீனை வாங்கும், அப்படியான ஒரு திட்டத்தை நீங்க செய்யணும். நன்றி.
ஹானரபிள் மினிஸ்டர்.
ஏனென்றால் எங்களுக்கு ஜப்பான் நாடு 7 கூலர் ட்ரக் கொடுக்கறதாக சொல்லப்பட்டிருக்குது, வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும். வடமாகாணத்துக்கு 4, கிழக்கு மாகாணத்துக்கு 3 ஒதுக்க இருக்கிறோம். அந்த சிஎஃப்சி இருக்குதானே, அதாவது இலங்கை மீன்பிடி கூட்டு ஸ்தாபனம், அவையிட பொறுப்பிலான் இருக்கும். இப்ப அந்த இடத்துல நாங்கள் ஒரு சம்மேளனம் ஒன்றை கட்டினால் அவையிட்ட பொறுப்பில் விட்டால் அவையில் அதை ஏற்றி அனுப்பலாம் திரட்டி. சிஎஃப்சி இருக்குதானே, அதாவது இலங்கை கடத்தொழில் கூட்டு ஸ்தாபனம், ஏன்னா மீன்பிடி கூட்டு ஸ்தாபனம், அவையில இப்ப அரசாங்கம் வாங்குறமே செய்யலாம், ஆனால் காதிச்சு செய்வோம்.
தேங்க்யூ. ஹானரபிள் அஜித் பனபெருமா, யூ ஹேவ் 7 மினிட்ஸ்.
ගරු මුලාසන නිරු මන්ත්‍රීතුමනි, විශේෂම ස්තුතිවන්ත වෙනවා. ඇත්තටම 2021 ගරු ඇමතුමනි, 2021 මැයි මාසයේ 20 වෙනිදා එක්ස්ප්‍රෙස් වර්ල් නෞකාව ලංකාව වෙරළෙන් කිලෝමීටර් 79.5කින් දුරින් ගිනිගෙන විනාශ වුණා. ඒ නිසා ඔබතුමා දන්නවා එදාම අධිකරණය දාපු පවරපු නීතිපති දෙපාර්තමේන්තුව අධිකරණයට දැනුම් දීම අනුව ජූනි 30 වෙනකොට තල් මසුන් 4කුත් ඩොල්පින් මසුන් 20කුත් කැස් බෑවන් 176කුත් ඒ වකවානුවේම නැති වුණා කියලා මිය ගියා කියලා වාර්තා කරා අධිකරණයට. නමුත් ඊට පස්සේ මීට වඩා මත්ස්‍යයන් විශාල ප්‍රමාණයක් විනාශ වෙලා තියෙනවා. නමුත් අපි දන්නවා කුඩා මත්ස්‍යයන් නැත්තරම නැති වෙලා ගියා දිය වෙලා වගේ. ධීවර කර්මාන්තේ නැත්තරම නැති වුණා. හැබැයි ඒ වගේම ධීවර ප්‍රජාවට තහනමකුත් ලක් වුණා. ප්‍රදේශයේ විශේෂයෙන්ම ගම්පහ දිස්ත්‍රික්කයේ ආශ්‍රිත ඉන්න ධීවර ප්‍රජාවට තහනමක් ලක් වුණා ධීවර යෑම සඳහා. ඒක වැරද්දක් නෑ. මොකද කෙමිකල් වලින් පිරිලා මැරිච්චි මාළු විස සහිත මාළු තමයි මූදේ පාවෙන්න තිබුණේ. මේක හරි. නමුත් එතෙන්දී ඒ වගේම එතනින් විතරක් නෙමෙයි ගරු ඇමතුමනි, අද වෙනකොටත් ධීවරයන් සඳහා ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද මේ ප්ලාස්ටික් කැබලි ගිහිල්ලා ගල් පර්වතවල තැම්පත් වෙලා මාළුවන් බිත්තර දාන එක නැති වෙලා තියෙනවා. ඒතකොට මේ ධීවරයන් ධීවර කර්මාන්තය දැන් වෙනකොටත් ලොකු විනාශයකට පත් වෙලා තියෙනවා. මීගමුව වත්තල හැඳල ජායල ප්‍රදේශවල ඒවට සහ එතනින් ඔබට තියෙන ප්‍රදේශවල ධීවර ජනතාව තාම තීර්ණාත්මකව නැතුව විනාශ වෙලා තියෙනවා. හැබැයි අපි විශ්වාස කරනවා මේ ඒ ධීවර ජනතාවට, මං කියන්නේ වෙච්චි හානිය කොච්චරද කියලා කියන්න බැරි තරම් හානියක් තිබුණත්, ඒ වගේම ධීවර අමාත්‍යාංශයේ ඔබතුමාගේ අමාත්‍යාංශයේ මගින් මේ ඉන්ෂුරන්ස් කම්පැනි එකෙන්, ඒ කියන්නේ නඩුව පවරන එක වෙනම පැත්තකට දාලා, ඒ කියන්නේ පවරන අතර ඉන්ෂුරන්ස් කම්පැනි වලින් ඉල්ලල් තිනා ක්ෂණිකව මේ ධීවරයන් යාවත් කාලින් කිරීම සඳහා කියලා US ඩොලර් මිලියන 51ක්. නමුත් ලැබිලා තියෙන්නේ 14යි. එතකොට ඉතුරු දේ ගන්න ඉතුරු ටික ගන්න විතරක් නෙමෙයි රුපියල් මිලියන 705ක් මේ 14 ලැබුණට පස්සේ එකඟතාවයේ පළ කරලා තියෙනවා ඉන්ෂුරන්ස් දෙපාර්තමේන්තුවෙන් ධීවර අමාත්‍යාංශයට ධීවරය වෙනුවෙන් ලබා දෙනවා කියලා. හැබැයි අපි දන්නවා පහුගිය දාසේ සිංගප්පූරුවට ගියා මීප ආයතනයේ රුපියල් මිලියන මං හිතන්නේ 10ක් මිලියන 10කට වැඩි ප්‍රමාණයක් වීදම් කරලා සිංගප්පූරුවට ගිහිල්ලා නිලධාරි මණ්ඩලයේ සාකච්ඡා කරා. ඒ සාකච්ඡාවේදී දැන් මාස 5කට වඩා වැඩි ඒ සාකච්ඡාවේදී රුපියල් මිලියන 705ක් දෙනවා කියලා එකඟ වුණා. නමුත් මාස 5ක් ගියත් තාම මේක දුන්නේ නැහැ. ඒක නිසා මම ඔබතුමා තමයි ධීවර ජනතාව වෙනුවෙන් පෙනී සිටින ධීවර ජනතාව වෙනුවෙන් ගැලවුම්කාරු මහජන නියෝජිතයා. ඒ නිසා මම කියනවා මේ මාස 5ක් ගිහිල්ලත් සිංගප්පූරුවට ගිහලා සාකච්ඡා කරලත් එතෙන්දී එකඟ වෙච්චි රුපියල් මිලියන 705 ලබා ගැනීමට මීට වඩා කඩිනම් ක්‍රියාදාමයක් ගන්න කියන එක විශේෂයෙන්ම කියනවා. ඒ විතරක් නෙමෙයි, අපි දන්නවා පසුගිය මාස පහක් ගත වෙලා තියෙනවා. ඒ වගේම විජේදාස රාජපක්ෂ ඇමතිතුමා පහුගිය කාලේ ඔය සිංගප්පූරු ගිහිලා ආවට පස්සේ ප්‍රකාශයට පත් වුණා. එතුමා මේ සන්ඩේ අයිලන්ඩ් එකේ ඔන්ලයින් නිවුස් ආටිකල් එකේ තියෙනවා the payment would cover the cost insured by the Maritime Environment Protection Authority MEPA for the beach cleanup operation and the compensation for the fishermen affected by the maritime disaster. ඒ කියන්නේ $800,090,000 සහ and රුපියල් මිලියන 16ක් ගණිද්දි මේක ප්ලාස්ටික් ඉවත් කිරීම වගේම දීවරයන්ට සඳහා දෙනවා කියන එක මේ ප්‍රකාශ කරලා තියෙනවා මාධ්‍ය හරහා. නමුත් දීවරයන්ට මේකෙන් හම්බෙච්ච සතයක්වත් නැහැ කියන එක මම විශේෂයෙන්ම ප්‍රකාශයට පත් කරනවා.
Honorable Minister.
ගෞරව උරුපිනර අවර්ගලේ, ஏற்கனவே நாரா நிறுவனத்தாலையும் மீபா நிறுவனத்தாலையும் அடையாளம் காண சாரி சாரி
ஓகே
கௌரவ உறுப்பினர் அவர்களே, நாரா நிறுவனம் மற்ற மீபா நிறுவனத்துக்கூட எந்த இடத்திலிருந்து எந்த இடம் மட்டும் அந்த நச்சுத்தன்மை கலந்திருக்கலாம் என்ற ஒரு அபிமான ஒரு ஒரு அணு ஒரு 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 ஏற்பாட்டில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்கள் என்று சொல்லிக்கலாம் உண்டு. நேரடியான கடத்தொழிலாளர்கள் வந்து 15,032 பேர் மற்றும் மறைமுக கடத்தொழிலாளர்கள் 4,891 பேர், மொத்தமாக 19,223 கரத்தொழிலாளர்களுக்கு அந்த 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 கரத்தொழில் தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இதுவரை 4 நஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது முடிவல்ல. நாங்கள் இன்னும் அந்த நிறுவனங்களோட நீதிமன்றங்கள் கூடாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இதை விட இன்னும் பல மடங்கு கிடைக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அந்த வேளையில் நாங்கள் அவர்களுக்கு அதை மிச்சத்தையும் கொடுப்போம். அதே நேரத்தில் இந்த பட்டியலுக்குள்ள வராதாக்கள் தவறப்பட்டிருந்தால் அவியல் எங்களுக்கு அறிவித்தால் அவியலுக்கும் நாங்கள் கொடுக்கலாம். நன்றி.
ஸ்துதிவந்த வேணுமா கரு அமைத்துமணி. විශේෂයෙන්ම කියන්නේ ඔය සල්ලි හම්බුනේ ගරු ඇමතිතුමනේ, මේ ඔය $800,000 හම්බෙච්ච වෙලාවෙ නෙමෙයි, ඊට කලින් හම්බෙච්ච සල්ලි. ගොයපු කතාව ඇත්ත. හැබැයි ඊට පස්සේ අපේ කමිටුව සාකච්ඡා කරලා අපි කිව්වා $1,400,000 ඉතුරු වෙලා තියෙනවා කිව්වා ගෙවා ගන්න විදියක් ගෙවාලන නැතුව දීවර අමාත්‍යාංශය ඇතුලේ. ඒ $1,400,000 අපි ගෙවන්න කිව්වා නත්තලට ඉස්සෙල්ලා. ඒක පිළි අරගෙන ඔබතුමාගේ ආශිර්වාදය තුල තමයි මේ පහුගිය දවස්වල වක්‍ර දීවරයන් සඳහා මේ මුදල පහුගිය මාසවල ගෙවලා තියෙනවා. ඒක පිළිගන්නවා. නමුත් මම මේ කිව්වේ දැන් මේ විජේදාස රාජපක්ෂ ඇමතිතුමා ප්‍රකාශ කරපු $890,000 හම්බුණා කියන එකෙන් මෙතන කියලා තියෙනවා ෆිෂරිස් කර්මාන්තය සඳහාත් මේ මුදල් පාවිච්චි කරනවා එයාට දෙන්න කියලා. නමුත් ඒකට නෑ කියන එක මම විශේෂයෙන් කියනවා. ඒ වගේම ඉවර ඉඳලා ඒ වගේ මම ඔබතුමාගේ අවධානය යොමු කරලා තියෙනවා. දැනට අපගේ අමාත්‍යාංශය සඳහා රුපියල් මිලියන 958ක් වෙන් වෙලා සල්ලි හම්බ වෙලා තියෙනවා දීවරයන්ට ගෙවන්න. ඒකෙන් තාමත් ගම්පහ දිස්ත්‍රික්කයේ විතරක් ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවලට රුපියල් මිලියන 40,000ක් ඉතුරු වෙලා තියෙනවා. අන්නේ රුපියල් මිලියන 40,000
ප්ලීස් වයින්ඩ් අප්
රුපියල් මිලියන 40,000 මිලියන 40,000 ඉතුරු වෙලා තියෙනවා. මම කියනවා මේ නත්තල් සමය නිසා මේකට හේතුව ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවල මේ මිලියන 40 තිබ්බත් දීවර අමාත්‍යාංශයෙන් ගැටළු निराකරණය කරලා දීලා නැහැ.
මිලියන 40 දෙන්න. ඒක නම මම කියන තව සල්ලි අර අර සල්ලි වලින් කීයක්වත් හම්බෙ කියන එක දෙයක්. දැනට ගම්පහ දිස්ත්‍රික්කයේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවල තියෙන රුපියල් මිලියන 40 බෙදීමට දුර්වලතාවය වෙලා තියෙන්නේ ඔබගේ අමාත්‍යාංශයේ ගැටළු
නිරාකරණය
කරලා දීලා දෙන්න කියලා. අවසාන වශයෙන් කියනවා ගරු ඇමතුමනි ඔබතුමා කරවල
Thank you. Honorable member please wind up.
මේ කරවල ගෙන්නනවා මේ රටට 3470ක් රුපියල් මිලියන වියදම් කරනවා. හාල් මැස්සෝ රුපියල් මිලියන 9955ක් වියදම් කරනවා. හාල් මැස්සෝ ගේන්න මේ රටේ හාල් මැස්සෝ කරවල තියෙද්දි.
ඇයි Thank you honorable member.
මේකට හේතුව වියලීමේ ක්‍රමයක් හදලා නැතිකම. ඒක නම මේ
honorable member please wind up. Thank you.
වියලීමේ ක්‍රමයක් ඇති කරන්න කියලාත් කියනවා. ඒ වගේම දීවරයන් දැටි කණස්සලට පත් වෙලා තියෙනවා. කොප්පර මාළු විවිධ මාළු වර්ග කොප්පර තෝර ඔය මාළු රටින් ගෙන්නනවා. අපිට මෙච්චර මූදක් තියෙද්දි ඔය මාළු රටින් ගෙන්නන එක ගැන ඔයිටට හිතලා බලන්න කියලා මම කියනවා.
ඒ වගේම honorable member mind up. Thank you. honorable